प्रौढी करोति विदुषां नवसूक्तिधाटी चूताटवीषु बुधकोकिललाल्यमानं माध्वीरसं परिमळं च निरर्गळं ते காமாட்சிவீக்ஷணவிலாசவசந்தலக்ஷ்மீஹ. இது கடாக்ஷ சதகத்தில் 89வது ஸ்லோகம். ஹே காமாட்சி, தே வீக்ஷண விலாச வசந்தலக்ஷ்மீஹி அப்படின்னு சொல்கிறார். வீக்ஷண விலாசம்னா கடாக்ஷத்தினுடைய அழகு என்ற வசந்த கால லக்ஷ்மி. வசந்தம் வந்தோடனே எங்கும் ஒரு சந்தோஷம் அழகு மிளிர்றது இல்லையா, அந்த வசந்தலக்ஷ்மி வந்தவுடன் விதுஷாம் நவசூக்தி தாட்டி, வித்வான்களுடைய புதிதான வாக்கு என்ற சூத்தாட்ட வீஷு. ஏக்க சூத்த பத்தேகே அப்படின்னு, சூத்தகான்னா மாமரம்னு நமக்கு தெரியும். சூத்தாட்டவி அட்டவீன காடு, மாந்தோப்பு, அதாவது கவிகளுடைய வாக்கு என்ற மாந்தோப்பு அப்படிங்கிறார். அம்பாவுடைய கட்டாட்சத்தை வசந்தத்தின் வரவாகவும் வித்வான்கள் வாக்கில் உண்டான புதிய கவிதைகள் என்ற மாந்தோப்பு. அந்த மாந்தோப்பு புத கோகில லால்யமானம், புத்திமான்கள் என்ற கோகிலம்னா குயில்கள். மாந்தோப்புக்கு எப்போ நிறைய குயில்கள் வரும்னா, எப்போ பூக்களில் நிறைய தேனும் பழங்களில் இனிமையும் எல்லாம் வரும்போது நிறைய குயில்கள் வரும். அப்படி புத்திமான்கள் என்ற ரசிகர்களான குயில்கள் விரும்பும் லால்யமானம், அவெல்லாம் மெச்சக்கூடிய மாத்வீரசம், தேனை போன்ற பரிமளம், நல்ல வாசனையும் கூடியதான நிரர்கலம், எந்த தங்குதடையில்லாமல் அந்த வித்வாங்குடைய கவிதை என்ற மாந்தோப்பு பூக்களையும் பழங்களையும் ப்ரௌடீகரோத்தி, நிறைய வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறார். அதாவது கட்டாட்சங்கிற வசந்த லட்சுமி வந்தோடனே வித்வான்களுடைய புதிய வாக்கு என்ற மாந்தோப்பில் ரசிகர்கள் என்ற குயில்கள் கொண்டாடக்கூடிய வாசனையுள்ளதும் தேனுடைய பெருக்கும் கொண்ட பழங்கள் தங்கு தடையின்றி நிறைய வருது, நிறைய பூ பூக்கிறது, நிறைய பழங்கள் வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். இந்த வாக்கையே ஒரு மாந்தோப்பாகவும் அது ரொம்ப இனிமையானதாகவும் ரொம்ப வாசனை உள்ளதாகவும் தங்குதடை இல்லாமல் பெருகுவதாகவும் சொல்லும்போது வாக்குக்கு எங்கே வாசனை அப்படின்னு ஒன்று எனக்கு அடிக்கடி தோணும். இந்த கவி நிறைய அந்த மாதிரி சொல்கிறார், நிறைய கவிகள் அப்படி சொல்கிறார். அதுக்கப்புறம் தோணித்து என்றைக்கோ ஏதோ யுகத்தில் வால்மீகி முனிவர் பண்ணது அந்த ராமாயணத்தை நம்ம எடுத்து இன்றைக்கி படிக்கும்போது கூட அந்த காட்சிகளெல்லாம் கண் முன்னாடி ஓடுறதே. வாசனைக்கு என்ன விசேஷம்னா, ஒரு வாசனை வந்தோடனே நமக்கு அது பழைய ஞாபகங்களெல்லாம் உண்டாக்கும். ஓ, அந்த ஊரில் போயிருந்தபோது இந்த வாசனை வந்தது அப்படின்னு தோணும், அப்போ என்ன நடந்ததெல்லாம் ஞாபகம் வரும். அந்த மாதிரி இந்த வால்மீகியுடைய வாக்கு, வியாசருடைய சுக்தி, இதெல்லாம் படிக்கும்போது அந்த காட்சி நடந்த இடத்துக்கு நம்மளை அந்த ஸ்மெல்ஸு, சைட்ஸு, சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாள், அந்த மாதிரி அந்த காட்சிகள், அந்த சத்தங்கள், அங்கே இருக்கக்கூடிய சாப்பாடை பற்றி வர்ணிச்சா அதோட வாசனைகள் எல்லாமே நமக்கு வரும் அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததாக சில கவிகளுடைய வாக்கு இருக்குது. அதே திருப்ப திருப்ப படித்தா கூட இப்போ மகாபிரிவா செமந்தகமணி உபாக்கியானம் அப்படின்னு தெய்வத்தின் குரலில் 4வது பகுதியில் இருக்குது. அதை பிரிவாக சொல்லும்போது அது ஒரு ஆனந்தமாக இருக்குது. சுவாமிகள் பாகவதத்தில் செவந்த உபாக்கியானம்னு சொல்லும்போது அது ஒரு ஆனந்தமாக இருக்குது. அப்படி ஒவ்வொருத்தர் சொல்லும்போது அதே கதையை திரும்பி சொன்னால் கூட அது நவசூக்தி தாட்டி அப்படின்னு அதில் புதுமை ஒன்றும் இல்லை, ஆனாலும் அது புதுமையாக இருக்குது. அவள் அங்கே இருக்கிற ரிஷியுடைய வாக்குக்கு மாறானதாகவோ எதுவுமே சொல்ல மாட்டான். உத்தம பௌராணிகர்கள் அங்கே இருக்கிற ரிஷிகளுடைய கருத்துக்கோ அவருடைய வாக்குக்கோ மாறுதலாக ஜனங்கள் ரசிக்கிறதுக்காக எதுவும் பேச மாட்டான். தர்மத்துலேருந்து சலிக்காமல் இருக்கணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு கோலாக இருக்கும். அதுக்காக தான் ரிஷிகளுடைய வாக்கு எடுக்கிறது, வேடிக்கை பேச்சு பேசுறது இல்லையே. அதனால் அங்கே இருக்க தான் சொல்வாள், ஆனால் ஒவ்வொருத்தர் சொல்லும்போது அவளுடைய அந்த குரல் இனிமையாக, அவளோட தபஸா, அவளுடைய வாழ்க்கை அனுபவமாக எல்லாமே சேர்ந்து அவளுடைய வார்த்தைகள் அதை வெளிவரும்போது அது ரொம்ப ஒரு புதுமையான ஒரு கவிதை மாதிரி இருக்குது, கேட்குறதுக்கு ஆனந்தமாக இருக்குது. இந்த யமந்தமணி உபாக்கியானம் 4வது பகுதியில் இருக்கிறத நான் சுவாமிகள்கிட்ட நிறைய வாடி படிச்சிருக்கேன். எனக்கு இன்றைக்கி அதை சொல்லலான்னு ஒரு ஆசையாக இருக்குது. அந்த யமந்தமணி உபாக்கியானம் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்குது, ஸ்காந்த புராணத்தில் இருக்குது. தெரிவா சொல்கிறா, நான் எல்லாத்தையும் அவியல் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறா. ஏன்னா இந்த கிருஷ்ணர் பூஜை பண்ண கணபதி அப்படிங்கிறது பெரியவா டாபிக் எடுத்துக்கிறா. கிருஷ்ணர் பூஜை பண்ண கணபதிங்கிறது ஸ்காந்த புராணத்தில் வருது, பாகவதத்தில் அது வரல. அதனால் அதையும் சேர்த்துட்டு சொல்கிறா. இந்த யமந்தமணி உபாக்கியானத்தை பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு படிக்கணும் சொல்லணும் அப்படின்னு பெரியவான சொல்கிறா. சுவாமிகளும் அவரோட பாகவத பிரவச்சனத்தில் அதுதான் சொல்கிறா. இதை பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு படிக்கிறது விசேஷம் சொல்கிறா. முக்கியமாக இந்த யமந்தமணி உபாக்கியானத்தை படித்தாலோ கேட்டாலோ மனசில் ரொம்ப ஒரு தெளிவும் சந்தோஷமும் ஏற்படும், அபவாதம் போகும். அபவாதங்கிறது பண்ணாத தப்புக்கு ஏற்பட்ட நிந்தை. பப்ளிக் ஃபிகராக இருந்தால் ஜனங்கள் மத்தியில் ஏற்படும், ப்ரைவேட்டாகவே யாராக நம்மளை தப்பாக நினச்சா கூட அந்த ஒரு பர்சன் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் அந்த வார்த்தை மனசை வாட்டுறது இல்லையா, அந்த மாதிரி யாரும் நம்மளை தப்பாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த யமந்தமணி உபாக்கியானத்தை படிக்கலாம். இதில் நிறைய நீதிகள் இருக்குது. முக்கியமாக பணம் பெண் அதில் பேராசை மோகம் இருந்தால் அது எவ்வளோ தூரம் மனசை கெடுக்கும் அப்படிங்கிறது இந்த கதையில் வருது. இந்த யமந்தமணி அப்படிங்கிறது சூரிய பகவான், யாதவ குலத்தில் சத்ராஜித் அப்படின்னு ஒரு பிரபு இருக்கான். அந்த பிரபுக்கு சூரிய பகவான் அந்த பிரபுக்கு கொடுத்த ஒரு மணி. அந்த சத்ராஜித் சூரிய பகவானை உபாசனை பண்ணி அவர் தர்ஷனம் கொடுத்தவங்க என்ன வேணும்னோடனே இந்த சூரிய பகவான் போன்ற மணி எனக்கு வேணும், நீ அதை கொடுங்கன்னு கேட்குறார். சூரிய பகவான் ஆஹான்னு கொடுத்துட்றார். கொடுத்துட்டு இதை போட்டுருந்தா மனசுலையும் உடம்புலையும் எப்பவுமே சுத்தியாக இருக்கணும், அப்படி இருந்தால் அது தினம் 8 பாரம் தங்கம் கொடுக்கும், அந்த மணி இருக்கிற இடத்துல ரொம்ப சுபிக்ஷம் ஏற்படும், ஆனால் அசுத்தி ஏற்பட்டால் விபரீதம் விளையும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட குடிச்சு போயிறார். அந்த சத்ராஜித் அதை போட்டுண்டு அவனே ஒரு சூரியன் மாதிரி ஜொலிச்சுண்டு இந்த உக்ரசேன மகாராஜாவோட சபைக்கு வரான். வந்தோடனே எல்லாரும் ஆஹாங்கிறா. அப்போது கிருஷ்ண பகவான் சொல்கிறார், இது ரொம்ப அபூர்வமான ரத்னமாக இருக்குது, இது நிறைய தங்கம் கொடுக்கறது, இதை நீ உக்ரசேன மகாராஜாட்ட கொடு, ரத்னஹாரி ராஜா அப்படின்னு உயர்ந்த வஸ்துக்கள்லாம் ராஜாட்ட தான் இருக்கணும். ஏன்னா ஒரு பிரபு கிட்ட ராஜாவோட ஜாஸ்தியான மோர் வேல்யூபிள் அந்த மாதிரி தங்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்து இருந்தால் ஜனங்களுக்கு யார் ராஜான்னு சந்தேகம் வந்துடும். அதனால் அது ராஜா கொடுன்னு ஒரு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த சத்ராஜ்யத்துக்கு அதில் இஷ்டம் இல்லை, அதனால் நான் சொல்கிறேன் இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய்ட்றான். போயிட்டு அவனுக்கு ஆனால் ரொம்ப பதற்றமாக போய்டுது. இந்த கிருஷ்ணர் ரொம்ப பலசாலி, முஷ்டிகா சுரசானூர மல்ல யுத்த விசாரதாயனமான ஒரு நாமாவளி, மல்லர்களே யுத்தத்தில் வதம் பண்ணவும் அவனுடைய ஆசைக்கு மாறுதலாக நம்ம இதை வச்சுருந்தா அவன் என்ன பண்ணுவானோன்னு அவருக்கு பயம் வந்துடுது. அதனால் அந்த சத்ராஜித் என்ன பண்ணுறான், தன்னுடைய தம்பி பிரசேனஜித் அப்படின்னு அவன்கிட்ட அந்த மணியை கொடுத்து நீ வச்சுக்கோன்னு கொடுத்துட்றான். அந்த பிரசேனஜித் அதை போட்டுண்டு காட்டுக்கு போகிறான். அந்த காட்டுக்கு போன இடத்துல அவனுக்கு ஒரு அசுச்சி ஆகிடுது, கை காலெலாம் அலம்ப முடியல. அதனால் அவன் அதை போட்டுருக்கும்போது ஒரு சிங்கம் வந்து இந்த மணி நல்லா இருக்கேன்னு அவனை அரைஞ்சு அவனை கொண்டு போட்டுட்டு அந்த மணியை கவிண்டு போயின்ட்டு இருக்கு. இதை ஜாம்பவான் பார்க்குறார். ஜாம்பவான் வாமனாவதாரத்தும் போதே அந்த வாமன மூர்த்திக்கு மத்தளம் கூட்டிட்டு பிரதட்சிணம் பண்ணி கைங்கரியம் பண்ணவர். ராமாவதாரத்தில் கேட்க வேண்டாம், ஹனுமாரை உற்சாகப்படுத்துலேருந்து நிறைய கைங்கரியம் பண்ணார். அதே ஜாம்பவான் ராமபக்தர், அவர் சிரஞ்சீவி, அதனால் அவர் இன்னும் உயிரோடு இருக்கார். அவர் இப்போது இந்த கிருஷ்ணாவதாரத்துலேயும் ஒரு உபகாரம் பண்ணப்படுறார். அவர் இந்த சிங்கம் இந்த ரொம்ப பளபளான்னு ஒரு ரத்னத்தை எடுத்துன்னு வரதை பார்த்தோன்னே சிங்கத்துக்கு ஒரு அற விட்டார், அது செத்து விழுந்துருது. அந்த மணியை அவர் எடுத்துன்னு போய் அவருக்கு வயசான காலத்தில் ஒரு குழந்தை இருக்குது அந்த பையனுடைய தொட்டிலுக்கு மேலே கட்டி விடுறார். அந்த குகையே ரொம்ப சூரிய தேஜஸ் ஆகிடுறது. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா ஜாம்பவத்தின்னு. இங்கே என்னாச்சு, இந்த பிரசேனஜித் போனவன் காணணுன்னொடனே இந்த சத்ராஜித்து ஒரே ஒருத்தட்ட உன்கிட்ட மட்டும் சொல்கிறேன் என்னாச்சு தெரியுமோ இல்லையோ அப்படின்னு ஆரம்பித்தேன். நான் இந்த மணியை வச்சுருந்தேன் பகவான் கொடுத்தாருன்னு, அதை வந்து கிருஷ்ணன் கேட்டான், நான் இல்லைன்னு விட்டேன். என் தம்பிகிட்ட கொடுத்தேன், அவன் காட்டுக்கு போனால் அவன் போயே போயிட்டான், இந்த மணியும் காணும் அவனும் காணும், கிருஷ்ணன் தான் அதை திருடியிருப்பான், சின்ன வயசுலேருந்தே இந்த வெண்ணை திருடுறது எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்லாதே அப்படின்னானா. உடனே அவன் போய் எல்லார்கிட்ட சொன்னானா, குணம் இருக்கிறவர்கள்கிட்ட தோஷத்தை பேசுறது ஜனங்களுக்கு பால் பாயசம் சாப்பிட மாதிரி அப்படின்னு சுவாமி சொல்றார். அப்படி எல்லாரும் அதை பேசி பேசி இந்த அபவாதம் வந்துடுது கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணர் பார்த்தார் என்னடா இது அப்படின்னு. அதனால அவர் இது என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜனங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு படையை கூட்டிகிட்டு இந்த காட்டுக்கு, எந்த காட்டுக்கு போனால் பிரசேஞ்சித் கேட்டுட்டு அங்கே போகிறார். போய் பார்த்தா அந்த பிரசேஞ்சித்து அவன் போன குதிரையெல்லாம் அடிபட்டு கிடக்கு, அந்த மணியை காணும், இந்த கொஞ்சம் தூரம் போனால் ஒரு சிங்கம் அடிபட்டு விழுந்திருக்கு, அங்கேயும் மணி காணும், அப்புறம் அந்த அப்படி தெரிஞ்சே போகிற அந்த ஜாம்பவனுடைய பாதச்சுவடு இருக்குது, அதை பார்த்துட்டே போகணும், குகை வருது, நான் இந்த குகைக்குள்ளே போய் பார்க்குறேன்னு ஜனங்கள்லாம் வெயிட் பண்ணுறா. அவர் அந்த குகைக்குள்ளே போய் ஜாம்பவனோட 21 நாள் யுத்தம் பண்ணுறார். அதனால் வாசலுக்குள்ள 4 நாளில் வந்துடுறா. ஜனங்களுடைய நன்றி உணர்ச்சி அவ்வளோதான் அப்படின்னு தெளிவாக சொல்கிறான். ஏற்கனவே கோவர்தனகிரியை தூக்கி ஜனங்களெல்லாம் அந்த பெரிய மழையிலேருந்து காப்பாற்றினவர், எத்தனையோ அவ்வளோ உபகாரம் பண்ண கிருஷ்ணனே அபவாதம் பேசின ஜனங்கள், அவங்க உள்ளே போனால் காணோன்னே சரி வந்துடுறான். உள்ளே போனால் அங்கே ஜாம்பவானை பார்க்குறார். அங்கே ஜாம்பவத்தி கிருஷ்ணனை பார்த்தோன்னே அவளுக்கு கிருஷ்ணன் மேலே ரொம்ப பிரேமம் வந்துடுது. அவள் சொல்கிறாளாம், எங்கள் அப்பா வயசான காலத்தில் அவருக்கு செல்லப்பிள்ளைக்கு இந்த மணியை வச்சுட்டுருக்கார், கிருஷ்ணர் நான் அந்த மணிக்காக வந்திருக்கேன்னு சொன்னோடனே வேண்டாம் நீங்கள் போயிடுங்கோ அப்படின்னு, எனக்கு அவங்களுக்கு ஆபத்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலாம். அவர் கிருஷ்ணர் சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதே, நான் அந்த மணியை மீட்டுன்னு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூம் பூம்னு அவருடைய சங்க எடுத்து ஊதினோடனே ஜாம்பவன் வர்றார். ரெண்டு பேரும் கட்டி புரண்டு யுத்தம் பண்ணுறா. இந்த ஜாம்பவனோட குத்தெல்லாம் கிருஷ்ணருக்கு பூமாலையை வச்சு பூஜை பண்ண மாதிரி இருந்தது தான். ஜாம்பவான் பார்க்குறார், ராமா ராமான்னு கத்தின்ட்டு குத்துறார். என்னடா அது, நம்ம குத்துனால இந்த வந்தவனுக்கு ஒன்றுமே அல்லையே, நமக்கு ஒரு எலும்பெல்லாம் நொறுங்கிறது ஒரு அடி கொடுத்தா கூட அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அப்புறம் அவருக்கு கிருஷ்ணர் அடுத்த லீல பண்ணுமே அதனால் தான் யாருங்கிறது புரிய வச்சுறார். அவர் கண்ணு திறந்து பார்த்தோன்னே கோதண்ட ராமரா எப்படி அந்த ராமாவதாரத்தில் தர்ஷனம் பண்ணாரோ அந்த மாதிரி மார்பிள மாந்தூள் இடுப்பில் மரவுரி கோதண்ட ராமராக ஜாபாரத்தோடு காட்சி கொடுக்குறார். உடனே ஆஹா உங்களை அடிச்சுட்டேனே ராமா அப்படின்னு சொன்னோடனே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மணியை நான் எடுத்துன்னு போகணும், இதை காமிச்சாதான் எனக்கு கெட்ட பேர் போகும் அப்படின்னோடனே உங்களுக்கு இல்லாதான் அந்த மணியும் கொடுத்து அந்த ஜாம்பவதி என்ற கன்னியா ரத்தத்தையும் கிருஷ்ணருக்கு தானம் பண்ணி கொடுக்குறார். இங்கே ஜனங்களெல்லாம் கிருஷ்ணனை காணுமேன்னு அவள் அம்மா அப்பா யசோதை நந்தகோபர் எல்லாரும் இங்கே துர்காதேவிட்ட பூஜை பண்ணி வேண்டின்ட்டுருக்கா அப்படின்னு பாகவத்தில் வருது. இது சுவாமி சொல்கிறார். அந்த மாதிரி வேண்டின்டோடனே கிருஷ்ணர் அந்த செமந்தக ரத்னத்தோடு ஜாம்பவதி என்ற கன்னியா ரத்னத்தோடு திரும்பி வந்துடுவார். இந்த இடத்துல சுவாமிகள் பயாத்ராத்தும் தாத்தும் பலம் அபிச்ச வாஞ்சாசம் அதிகம் அப்படின்னு அந்த சௌந்தரலஹரியை கோட் பண்ணி நெச்ச மேலே வரங்களை கொடுக்கக்கூடிய துர்காதேவியை அம்பாளவா வேண்டியதுனால கிருஷ்ணன் திரும்பி வரணும்னா அவள் நல்லபடியாக வரணும் தான் அவள் வேண்டிண்டா. ஆனால் கிருஷ்ணனும் வந்தான், அந்த செமந்தக மணியும் திரும்பி கிடச்சிது, அந்த ஜாம்பவதிங்கிற கன்னிகையும் கிடச்சா கிருஷ்ணனுக்கு. அதை சபையில் அந்த நடந்ததெல்லாம் சொல்லி சத்ராஜித் கிட்ட திருப்பி கொடுத்துட்றான், கிருஷ்ணன் கொடுத்துட்றார். இந்த சத்ராஜித்துக்கு வெக்கமாக போய்டுறது, இவன் பேர் அபவாதம் சொன்னோமே, இனிமேல் நம்ம இந்த ஊரில் இருக்கணும்னா நம்ம ஏதாவது பெரிய எடுத்து சம்பந்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய பெண்ணான சத்யபாமாதேவியை, பூமாதேவியின் அவதாரமான அந்த சத்யபாமாதேவியை கிருஷ்ணருக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறான் சத்ராஜித். கிருஷ்ணர் அந்த சத்யபாமை கல்யாணம் பண்ணிக்கிறார். கொஞ்ச நாள் சௌக்கியமாக இருக்கா. செமந்தக மணியையும் அந்த சத்ராஜித் கிருஷ்ணன்கிட்ட கொடுத்தோன்னே, இல்லை இல்லை நீங்களே வச்சுக்கோங்க உங்களுக்கு பகவான் கொடுத்தாருன்னு கொடுத்துட்றார். இந்த சத்யபாமா மேலே அக்ரூரர் கிருதவர்மா சததன்வா அப்படின்னு மூணு பேரும் ஆசைப்பட்டு கேட்டே இருக்கா. இதோ இதோன்னு சத்ராஜி சொல்லிட்டு இருக்கான். இப்போ கிருஷ்ணருக்கு கொடுத்தோடனே அவள் எல்லாருக்கும் பொறாம அந்த செமந்தக மணியை இவா மூணு பேரும் ஆசைப்பட்டுண்டு சததன்வாங்கிற போக்கியரை கிளப்பி விடுறா அப்படின்னு சொல்ல, அவன் போய் அந்த சததன்வா கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரம் போயிருக்கார், அரக்கு மாளிகையில் பாண்டவர்களெல்லாம் எரிஞ்சுட்டா அப்படின்னு கேள்விப்பட்டு துக்கம் விசாரிக்கிறதுக்காக திருதராஷ்டிரியும் பீஷ்ம துரோணாதிகளும் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கிருஷ்ணர் போயிருக்கார். அவருக்கு தெரியும் தான் அவள்லாம் காப்பாற்றிட்டோம் பாண்டவர்கள்னு. இருந்தாலும் அவர் போகிறார். அந்த நேரத்தில் இந்த சததன்பா சத்ராஜித்தை வதம் பண்ணி அந்த மணி எடுத்துட்டு ஓடுறான். சத்யபாமா ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து இந்த தன்னுடைய அப்பா வதமாக சொல்லி அழுதோனே கிருஷ்ணர் ரொம்ப கோபத்தோடு தேரில் ஏறிண்டு அந்த சத்ததன்பா துரத்துறார். அவனுடைய குதிரை ரொம்ப களைச்சி போய் கீழே விழுந்து இறந்துடுறது. அவன் ஓடுறான் கீழே இறங்கி. அப்போ கிருஷ்ணர் தானும் கீழே இறங்கி அவன் பின்னாடி ஓடுறார். அப்புறம் அவனை பிடிச்சி வதம் பண்ணிடுறார். அதுக்கு நடுவில் அந்த சத்ததன்வா என்ன பண்ணுறான், அந்த மணியை அக்ரூரரோட வீட்டில் போட்டுட்டு அவன் ஓடுறான். அதனால் அந்த சத்ததன்வாவை நிறுத்தி அவனை வதம் பண்ணமுன்னு தேடினா அவன்கிட்ட அந்த மணி இல்லை. இது பலராமர் பார்த்துட்டுருக்கார். பலராமருக்கே கிருஷ்ணன் மேலே சந்தேகம் வந்துடுது. நீ திருடன்டா, நீ ஏதோ அந்த மணி ஏதோ திரஸ்கிரணி பண்ணி மறைச்சிட்ற, எங்கேயோ நீ தான் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மித்திலாபுரிக்கு விதேக தேசத்துக்கு போய்டுறார் கோச்சுண்டு. இப்போ திரும்பி வந்தால் ஜனங்கள்லாம் திரும்பவும் கிருஷ்ணன் மேலே சந்தேக பேச்சு பேசுகிறா. கிருஷ்ணனுக்காக வருத்தமாக இருக்குது, என்னடா அது, நம்ம என்ன தப்பு பண்ணோம், இப்படி செய்யாத குற்றத்துக்கு நம்ம மேலே கெட்ட பேர் வந்துட்டே இருக்கேன், அபவாதம் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு யோசிச்சு போது நாரத பகவான் வந்து சொல்கிறாராம், ஒரு வாட்டி நீ நாலாம்பரை சந்திரனை பார்த்த, இந்த சந்த லோகத்துக்கு கணபதி போயிருந்தார். அப்போது எல்லாருக்கும் கணபதியை பார்த்தா ரொம்ப ஆனந்தம், ஆனால் இந்த சந்திரனுக்கு சிரிப்பாக வந்து தான், இவ்வளோ குள்ள காலு பெரிய தொப்ப வயிறு யானை மூஞ்சி அப்படின்னு அவன் சிரிக்கிறான் பிள்ளையார பார்த்து. எது எல்லாருக்கும் பக்தினால் ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்குறதோ அந்த பிள்ளையாருடைய ரூபத்தை பார்த்து சந்திரன் சிரிக்கிறான். ஏன்னா அவனுக்கு தான் ரொம்ப அழகுன்னு கர்வம், எல்லாரும் சந்திரன் போன்ற முகம் அப்படின்னு தானே வர்ணிக்கிறா. அதனால் அவனுக்கு தான் ரொம்ப அழகுங்கிறதுனால கணபதியை பார்த்து சிரித்தானான். உடனே பிள்ளையாருக்கோ வந்துட்டு, இனிமேல் உன்னை ஒருத்தரும் ஏறெடுத்து பார்க்க மாட்டா, உன்னை பார்த்தா அவளுக்கு அபவாதம் வரும்னு சபிச்சுடுற. அதனால் அவன் பயந்து போய் கடலுக்குள்ளே ஒழிஞ்சுட்டுருக்கான். ஓஷதிகளெல்லாம் வளரலை, எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லோரும் போய் கணபதி வேண்டிக்கிறா, சந்திரனும் வந்து நமஸ்காரம் பண்ணி வேண்டிக்கிறான். அப்போ உடனே அவர் சமாதானாகி, சரி நாலாம்பரை சந்திரனை பார்த்தா மட்டும் அபவாதம் வரும், அதுவும் கணபதி பூஜை பண்ணால் சரியாக போயிடும், இந்த செமந்தமணி உபாக்கியானத்தை யார் படிக்கிறாளோ அதனாலேயும் அபவாதம் போயிடும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி இந்த மூணாம்பரை சந்தனத்தை தூக்கி தலைமையிலேயே வச்சுட்டார் அப்படின்னு அந்த கணபதியுடைய கருணைக்கு அடையாளம் அது. இதில்தான் நாரத பகவான் கிருஷ்ணர்கிட்ட சொல்லி, நீ அந்த நாலாம்பரை சந்தனம் பார்த்ததுனால இந்த மாதிரி நாய்படாத பாடு, இந்த மாதிரி அபவாதம் உங்களுக்கு வந்திருக்கு, நீங்கள் கணபதி பூஜை பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னோடனே அதே மாதிரி கிருஷ்ணர் கணபதி பூஜை பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்கு மனசு தெளிவாக எடுத்து, அதுக்கப்புறம் இந்த அக்ரூரர் என்ன பண்ணுறார், இந்த செமந்தகமணி எடுத்துட்டு கிருஷ்ணர்கிட்ட கொடுக்க வேண்டாமோ, அவர் அவ்வளோ பக்தர், ஆனால் வைரங்கிறது மனசில் வைரத்தை ஏற்படுறது, அதனால் இந்த மணி அவருக்கு வந்து கெட்ட புத்தியை கொடுத்துருது. அவர் அதை எடுத்துட்டு காசிக்கு ஓடி போய்டார். அந்த காசி க்ஷேத்திரத்தில் இருக்கும்போது அவருக்கும் நல்ல மனசு வந்துடுது. நிறைய கோவில்கள்லாம் கட்டுறார், நிறைய திருப்பணி பண்ணுறார். அந்த தங்கத்தில், அந்த மணி கொடுக்குற தங்கத்துலேருந்து எல்லா நல்ல காரியங்களும் பண்ணிட்டுருக்கார். சுபிக்ஷமாக இருக்குது காசி. இதை கேள்விப்பட்டோடனே கிருஷ்ணருக்கு புரிஞ்சிருது. அவர் காசியில் போய் அக்ரூரை பார்த்து, உங்கள்கிட்ட தான் இந்த மணி இருக்குது எனக்கு தெரியும், எங்கள் அண்ணாவே என்னை சந்தேகப்படுறார், அதனால் நீங்கள் திரும்பவும் துவாரகைக்கு வாங்கோ, அங்கே ரொம்ப துர்பிக்ஷம் வந்துடுத்து, நீங்கள் அங்கே வரணும், என்னோட மேலே ஏற்பட்ட அபவாதத்தை நீங்கள் சரி பண்ணால் போகிறோம், அந்த மணியை நீங்களே வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொன்னோடனே அக்ரூரர் நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டுண்டு அதே மாதிரி திரும்ப வந்து துவாரகையிலையும் திரும்பவும் சுபிக்ஷம் ஏற்பட்டது, கிருஷ்ணர் மேலே இருந்த அபவாதம் போயிடுது அப்படின்னு. இது செமந்தகமணி உபாக்கியானம். சித்தி விநாயக மனுஷம் அப்படிங்கிற பாட்டில் ரௌஹிணேயானுஜார்ச்சிதம்னு ஒன்று வரும். அதில் ரோஹிணியினுடைய பிள்ளையான பலராமனுடைய தம்பியான கிருஷ்ணனால் பூஜிக்கப்பட்டவர் அப்படின்னு கணபதி மேலே முத்துசுவாமி தீட்சிதர் பாடுறார். வேற எப்படியாவது சொல்லிருக்கலாமே அப்படின்னா, இந்த ரோஹிணிங்கிற வார்த்தையை கேட்டோன்னே ரோஹிணியுடைய கணவன் சந்திரன் அவனுக்கு ஏற்பட்ட சாபம், அதோட நிவர்த்தி, அந்த சந்திரனை பார்த்ததுனால கிருஷ்ணருக்கு ஏற்பட்ட அபவாதம், அதோட நிவர்த்தி கணபதி பூஜை பண்ணதுனால, இதெல்லாமே ஞாபகங்கிறதுக்காக தௌஹிணேயானுஜார்ச்சிதம்னு பாடியிருக்கார் அப்படின்னு பெரியவா சொல்கிறார். இந்த ஜாம்பவானுடைய குகையில் போனபோது அந்த ஜாம்பவத்தி அந்த குழந்தைகிட்ட ஒரு ஸ்லோகம் சொல்கிறான், சிம்ஹா பிரசேனம் அவதீத்து சிம்ஹோ ஜாம்பவதா ஹதா சுகுமாரக மாரோதிஹி தவசேஷஸ்யமந்தகா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே முழுக்க செவந்தகமணி உபாக்கியானத்தையும் படிக்கிறதுக்கு நிறையலாம். இந்த ஸ்லோகத்தை மூணு வாட்டி சொன்னால் அபாதம் போகும் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தை இதை வந்து பெரிவா சன்னிதி இருந்தபோது பெரிவா நீ சொல்லு எல்லோரும் திருப்பி சொல்லட்டும் அப்படின்னு மூணு வாட்டி சொல்ல வை அப்படின்னு எல்லாரையும் மூணு வாட்டி சொல்ல வச்சாலாம். ரெண்டு வாட்டி ரெண்டு அக்கேஷனில் சப்தாகும் போது இந்த கட்டம் வந்தபோது இந்த ஸ்லோகத்தை ஜனங்களெல்லாம் மூணு வாட்டி சொல்ல வச்சுருக்கா பெரிவா சுவாமியை கொண்டு. நம்மளும் மூணு வாட்டி சொல்லி செமந்தகமணி உபாக்கியானத்தை பூர்த்தி பண்ணிப்போம். சிம்ஹா பிரசேனம் அவதீத்து சிம்ஹோ ஜாம்பவதா ஹதா சுகுமாரக மாரோதிஹி தவசேஷஸ்யமந்தகா சிம்ஹா பிரசேனம் அவதீத்து சிம்ஹோ ஜாம்பவதா ஹதா சுகுமாரக மாரோதிஹி தவசேஷஸ்யமந்தகா சிம்ஹா பிரசேனம் அவதீத்து சிம்ஹோ ஜாம்பவதா ஹதா சுகுமாரக மாரோதிஹி தவசேஷஸ்யமந்தகா. கதைகள் ஏதோ யுகத்தில் நடந்திருந்தால் கூட இன்னைக்கு படிக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் அது மூலமாக பாடத்தையும் அது மூலமாக மகாபிரிவா சுவாமிகள் அவ அந்த கதை சொல்கிற சைலி இதெல்லாம் ஞாபகப்படுத்துறது. எப்படி மாத்தீரசம் பரிமளம் ச நிரர்கலந்தே அப்படின்னு மாந்தோட்டம் பூத்து குலுக்கும்போது அந்த இனிமையான வாசனையும் இனிமையான தேனுடைய சுவையும் குயில் கூட்டங்களை சந்தோஷப்படுத்துறதோ அந்த மாதிரி நம்ம எல்லாம் இந்த சுவாமிகள் மகாபிரிவா சொன்ன இந்த செவந்த குணிபாக்கியானம் சந்தோஷப்படுத்துது. அதை இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கணும் ஆசைப்பட்டேன். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.